சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 44 அத்தியாயம் போர்கீதம். அமைச்சர் அழிம்பில்வேல் தமது மாளிகையின் மாடி தாழ்வாரியில் அங்குமிங்கும் நடமாடிக்கொண்டும் அவ்வப்பொழுது நின்று தலையை ஆட்டிக்கொண்டும் பெரும் குழப்பத்தில் இருந்தார். அமைச்சரான தமக்கு தெரியாமல் ஏதேதோ விவகாரங்கள் முசிறியில் நடப்பதை நினைத்து தாம் அமைச்சர் பதவியை மேலும் ஏற்றிருப்பது உசிதம்தானா என்று கேள்வியை தம்முள் எழுப்பிக் கொண்டார். யவுனர் புரட்சி ஏற்படும் என்று அவர் அறிந்திருந்ததாலும், எப்பொழுது ஏற்படும், எப்படி ஏற்படும் என்பதை எல்லாம் அவர் முற்றிலும் அறியாது இருந்ததாலும், அமைச்சரான தம்மை புறக்கணித்து புதிய துறைப்படை தலைவரை மன்னர் நியமித்து விட்டதாலும், மன்னருக்கு தம் மீது அதிக நம்பிக்கை இருக்க முடியாது என்று தீர்மானித்துக் கொண்டார். அப்படி நம்பிக்கை இல்லாத போது தம்மை ஏன் பதவியை விட்டு நீக்கவில்லை என்று ஒரு வினாவை உள்ளத்தில் எழுப்பிக் கொண்டார். இத்தனைக்கு மேலாக தமது மகள் வில்லம்பு லட்சணை இல்லத்தில் தம்மை துரும்பு போல் நடத்தியதையும், இவள் ஏற்கனவே கடல் வேந்தனை விவாகம் செய்து கொண்டு விட்டதாக கிளேசியஸ் தமக்கு சொல்லும் நிலைமையில் தான் இருந்ததையும் எண்ணி, என் மகளே என்னை பொருட்படுத்தாத போது வேறு யார் எனக்கு மரியாதை அளிப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு பெருமூச்சறிந்தார். அவர் திணறும் நிலையையும் நடந்தபோது அவர் கால்கள் பாவினவே என்று மனமிங்கு ஓடிக்கொண்டிருந்ததையும் அமைச்சர் முகத்தின் கலக்கத்தில் இருந்தே புரிந்து கொண்ட தூதுவனான சஞ்சயன், அமைச்சரே என்று மெதுவாக குரல் கொடுத்தார். அமைச்சர் தமது குழம்பிய முகத்தை சற்று திருப்பி தூதரை கவனித்தார். அமைச்சருக்கு என்ன இப்பொழுது என்று எரிந்து விழுந்தார் சஞ்சயன் மீது. கவலை அதிகமாக இருப்பதாக தெரிகிறது என்றான் சஞ்சயன். பெரிய ஆராய்ச்சி என்று எரிச்சலும் இலக்காரமும் கலந்த குரலில் பதில் சொன்னார் அமைச்சர். பெரிய ஆராய்ச்சியோ சிறிய ஆராய்ச்சியோ, உள்ள நிலையை எடுத்துரைப்பது எனது பொறுப்பாகிறது என்று சஞ்சயன் பணிவோடு சொன்னான். உள்ள நிலையா? இகழ்ச்சியோடு கேட்டார் அமைச்சர். ஆம் அமைச்சரே என்றான் சஞ்சயன். சொல்லும். தங்கள் துக்கத்திற்கு காரணம் இருக்கிறது.
அப்படியா?
ஆம், மகிழ்ச்சி இருக்க முடியாது. முகத்தில் அப்படி மகிழ்ச்சியுமே காணோம்.
தூதரே,
அமைச்சர் பிரானே,
உருப்படியாக ஏதாவது சொல்ல இருந்தால் சொல்லும், இல்லையால் என் பிராணனையும் வாங்க வேண்டாம், போய்விடும்
என்று சினத்தோடு சொற்களை உதிர்த்தார் அமைச்சர். சஞ்சயன் சிறிது தயங்கினார். அமைச்சர் பிரானே என்று மீண்டும் தொடங்கி, ஊசிரியில் தங்களுக்கு தெரியாமலே முக்கிய காரியங்கள் நடைபெறுகின்றன. உங்களுக்கு தெரியாமல் தரைப்படை தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவரையும் காணும். இப்பொழுது முசிறி இப்பொழுது வெடிக்கும் நிலையில் இருக்கிறது. புரட்சி எந்த வினாடியிலும் ஏற்படலாம். அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான் சஞ்சயன். அமைச்சர் தமது கண்களை சிறிது உயர்த்தி சஞ்சயனை நோக்கினார்.
செய்ய வேண்டியது என்ன என்பது உமக்கு புரியவில்லையா என்று வினவினார்.
புரியவில்லை என்று சஞ்சயன் அடக்கத்தோடு சொன்னார்.
நாம் செய்ய வேண்டியது கையை கட்டி கொண்டு பேசாமல் உட்கார்ந்திருக்க வேண்டியது
என்று கூறிய அமைச்சர்,
தூதரே, இந்த முசிறியை ஆபத்து அணுகியதாக தெரியும், புரட்சி ஏற்பட போவதும் தெரியும். அத்தோடு இது கடல் மூலமாகவும் தரை மூலமாகவும் வரும் என்பதும் எமக்கு தெரியும். ஆனால் நமக்கு எந்த கட்டளையும் கிடையாது. கடலை பாதுகாக்க கொள்ளைக்காரனான கடல்வேந்தனை அரசர் நியமித்திருக்கின்றார். தரைப்படைகளுக்கு புலவர் மகன் தலைவனாக்கப்பட்டிருக்கின்றார். நாம் உதவாக்கரை என்பது மன்னர் எண்ணம். ஆகையால் நமக்கென்று தனி கடமை கிடையாது, ஆனால் ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று அமைச்சர் இந்த இடத்தில் சிறிது பேச்சை நிறுத்தினார். சஞ்சயன் சந்தேகத்தோடு பார்த்தான் அமைச்சரை.
அது என்ன பொறுப்போ என்று கேட்டான்.
புரட்சி ஏற்பட்டால் நமது உயிரை காப்பாற்றிக் கொள்வது
என்று கூறிய அமைச்சர் சிரித்து வாய்விட்டு அந்த சிரிப்பில் வயிற்றெரிச்சலும் கடுமையும் கலந்திருந்தன. அதை கவனிக்கவே செய்த சஞ்சயன் ஏதோ பதில் சொல்ல தொடங்கிய சமயத்தில்தான் சங்கொலி பலமாக ஒலித்தது ஆற்றங்கரை பகுதியில். அதை ஒட்டி முரசும் பயங்கர ஓசையை எங்கும் எழுப்பியது. இவற்றை தொடர்ந்து ஆங்காங்கு இறைச்சலும் கேட்கவே சஞ்சயன் தாழ்வறையின் கைப்பிடி சுவரை நோக்கி ஓடி வெளியே பார்த்தான். சுள்ளியாற்று பகுதியில் மக்கள் கூட்டம் கூட்டமாக போய்க் கொண்டிருந்தார்கள். பலர் பந்தங்களை ஏந்தியிருந்தார்கள். கூச்சல் எங்கும் மிக அதிகமாக இருந்தது. அதே சமயத்தில் ஆற்றுக்கு அக்கரையில் துண்டு துண்டாக ஆங்காங்கு நடந்த கூட்டம் ஒரே சீராக ஒன்று சேர தொடங்கியது. அப்படி சேர்ந்த யவுனர் படை பெரும் எந்திரம் நகர்வது போல சுள்ளியாற்றை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அத்தனை நாளாக புரட்சி வரும், புரட்சி வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. அன்று நிஜமாகவே உருவெடுத்து விட்டதை புரிந்து கொண்ட சஞ்சயன், அமைச்சரே இப்படி வாருங்கள், இந்த பிரளயத்தை கவனியுங்கள் என்று அவசரமாக அழைத்தான். அமைச்சரும் சஞ்சயன் இருந்த இடத்திற்கு சென்று வெளியே கவனித்தார். சுள்ளியாற்றுக்கு இருபுறத்திலும் கும்பல் அதிகமாக இருந்தாலும் இக்கரையில், அதாவது தமது மாளிகை பகுதியில் வெறும் கூட்டமே இருந்ததையும் எதிர்கரையில் யவுனர் கூட்டம் மட்டும் படையாக திரண்டு வந்ததையும் அமைச்சர் கண்டார். அதன் விளைவு என்ன என்பது அமைச்சருக்கு திட்டமாக தெரிந்தது. முசிறியின் சாதாரண மக்கள், படை பயிற்சி இல்லாதவர்கள், போர் பயிற்சி உள்ள யவுனர்களோடு மோதினால் விளையக்கூடிய விபரீதத்தை உணர்ந்த அமைச்சர் சற்றென்று உட்புறம் ஓடி தமது வாளை அணிந்து கொண்டு திரும்பினார்.
சஞ்சயனும் அவர் உத்தரவுப்படி வாளை அணிந்து கொண்டதும், சஞ்சயரே, நீர் கீழே சென்று நமது காவலர் தலைவனை உடனடியாக அழைத்து வாரும் என்று உத்தரவிட்டார். கீழே ஓடிய சஞ்சயன் போன வேகத்தில் திரும்பி வந்து, அமைச்சரே, கீழே காவலர் தலைவன் இல்லை என்று அறிவித்தான். எங்கே போய்விட்டானாம்? தெரியாது. அடுத்தவனை காவலர் தலைவனாக நியமிப்பதுதானே? அடுத்தவனும் இல்லை, வேறு யாரும் இல்லை என்ற சஞ்சயன், அமைச்சரே, நாம் மட்டும் இங்கிருக்க வேண்டுமா என்று வினவினான். வேண்டியதில்லை, வாருங்கள், புறப்படுவோம் என்று அமைச்சர் கூறியதும் சஞ்சயன் தடதடவென்று படிகளில் இறங்க முற்பட்டார். வாளை உருவிக்கொண்டு அவனை பின்பற்றி சென்ற அமைச்சர் தமது மாளிகைக்கு வெளியே இருந்த சூன்ய நிலையை கண்டார். வாயிலில் யாருமே இல்லை. அது மட்டுமல்ல, வாயிலில் இருந்து கண்ணு கெட்டிய தூரம் வரை மனித சஞ்சாரத்தையே காணோம். எல்லோரும் கடற்புறமோ ஆற்றங்கரை பக்கமோ போயிருப்பதாக தெரிகிறது, அங்கு போய் பார்ப்போம் என்று கூறிவிட்டு சஞ்சயன் தொடர வேகமாக நடந்தான் ஆற்றங்கரையை நோக்கி. ஆற்றங்கரையில் மனித நடமாட்டம் ஏராளமாக இருந்தது. யாரிடமும் எந்த ஆயுதமும் இல்லாவிட்டாலும் சாதாரண மனிதர்கள் படைகளைப் போல் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தார்கள். ஆற்றங்கரை ஓரமாக சென்ற அந்த அணிவகுத்த கும்பல் யவனர்கள் படை அக்கரையில் காட்சியளித்த உடனேயே சற்றென்று நின்றது. அந்த கும்பலில் ஒருவன் கையில் இருந்த தாரையை தூக்கி பிடித்து ஊதினான் ஒரு முறை. அந்த மனித கூட்டம் திடீர் என்று ஐந்தாக பிளந்து ஏதோ புதியதொரு வியூகம் போல் நின்றது. பிறகு ஆற்றங்கரை ஓரமே வளைந்து வளைந்து சென்றது. அந்த வியூகத்தை கண்டு பிரமித்தார் அமைச்சர். இத்தகைய வியூகத்தை சாதாரண மக்கள் வகுக்க முடியாது என்பதையும், போரில் கைத்தேர்ந்த தலைவனால் தான் செய்ய முடியும் என்பதையும் புரிந்து கொண்ட அமைச்சர் அவன் யாராக இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்கலானார். அது மட்டுமல்ல, அவர் சிந்தித்தது, சாதாரண மக்களை போர் அனுபவம் இல்லாதவர்களை வைத்து வியூகம் ஏற்படுத்துவதில் பயன் என்ன இருக்க முடியும் என்று தம்மை கேட்டுக்கொண்டு விடை கிடைக்காமல் திணறினார். ஆனால் கூட்டத்தில் இருந்த மக்கள் யாரும் அமைச்சரையோ சஞ்சயனையோ கவனிக்கவில்லை. பெரிய கடல் முதலை போல் காட்சியளித்த இந்த வியூகம் மீண்டும் ஊர்ந்தது. சுள்ளி ஆற்றின் தென் கரையில் வடகரையில் யவனர் படை பெரிய யந்திரம் போல ஊர்ந்து வந்தது. திடீர் என்று ஓரிடத்தில் வந்ததும் யவனர்கள் மண்டியிட்டு தங்கள் பட்டையான கத்திகளை தலைக்கு மேலே சுழற்றினார்கள். அவர்கள் மார்பு கவசங்களும் கையில் இருந்த பட்டையான வாள்களும் தென் கரையில் இருந்த முசிறி குடிமக்கள் கைகளில் இருந்த பந்தங்களில் பளபளத்தன. எதிர்கரை யவனர்கள் மெல்ல மெல்ல கரையில் ஜலப்பகுதிக்கு வரத் தொடங்கினார்கள். அப்பொழுது சுள்ளியாற்று முகத்வாரத்தில் இருந்து ஒரு பெரும் படகு வந்து கொண்டிருந்தது. அதை நற்கிள்ளி செலுத்தி வந்தார். அந்த அமர்க்களமான போர் நிலையில் எழுந்து நதிக்குள் புகுந்து நற்கிள்ளியின் படகை மேலாக இழுத்து வந்த சூழ்நிலையில், திடீரென்று வேகமாக கடலில் இருந்து எழுந்த காற்றில் நற்கிள்ளியின் கீதம் பெரிதாக எல்லோர் காதிலும் விழுந்தது. நற்கிள்ளியின் சரீரம் உச்சஸ்தாயிக்கு எழுந்து சுழன்றது. அவன் பாடியது போர் கீதம். அதை தொடர்ந்து நிகழ்ந்தன புதிய விசித்திரங்கள். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.